நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில வாரம் தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியா கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியின் தமிழாய்வுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கீதா அவர்கள் அறம் பழகு அப்படின்ற புத்தகத்துடைய மதிப்புரையை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் உரும்பலூர் ராஜமோகன் அவர்கள் எழுதிய அறம் பழகு என்ற கவிதை புத்தகத்தை பார்ப்போம். இந்த புத்தகத்தை நவம்பர் 2022 சென்னை ரத்னா ஆப்செட் பிரிண்டர்ஸ் வெளியிட்டுள்ளார்கள். பக்கங்கள் 92, விலை 180 ரூபாய். ஐயா ராஜமோகன் அவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் உரும்பலூரில் பிறந்தவர். அரசு பள்ளியில் 7வது வரை படித்தவர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் குருகுலத்தில் உயர்கல்வியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்திரவியலில் பொறியியல் படிப்பையும் நிர்வாக மேலாண்மை என்ற முதுநிலை படிப்பையும் பயின்றவர். 37 வருடங்கள் NLC நிறுவனத்தில் வெவ்வேறு துறைகளில் பணியாற்றியவர். மாணவர்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும் இந்நூலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தஞ்சாவூர் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்பமை முனைவர் வி. திருவள்ளுவன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியுள்ளார். சென்னை தெற்கு ரயில்வேயில் பணியாற்றும் பா. ரவீந்திரன் அவர்கள் சிறப்பானதொரு அணிந்துரையை வழங்கியுள்ளார். ஆ. ரவீந்திரன் அவர்கள் அனல்மின் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பல்வேறு அமைப்புகளில் பணியாற்றியவர். அவர் இந்நூலுக்கு சிறந்த விரிவானதொரு அணிந்துரையை வழங்கியுள்ளார். நூலாசிரியர் தமது முன்னுரையில் ராமகிருஷ்ணா மிஷன் மாணவனான நான் சுவாமி விவேகானந்தரின் வீர முழக்கங்கள் அனைத்தையும் சத்திய வாக்குகளாக உணர்ந்து அவைகளை கொள்கையாகவும் கோட்பாடாகவும் எண்ணில் தாக்கத்தை ஏற்படுத்தின. அந்த வகையில் இயற்கையில் ஊடுருவி இறையாக உள்ள அறம் சொல்லாமல் சொல்லும் கூற்றுகளை என் மனதில் ஆழ்ந்து அசைப்படும் வகையில் வெளிவந்த உணர்வுகள் தமிழ் கவிதைகளாக உருவாகின. அவைகளை நித்தம் ஒரு கவிதை என்று எனக்குள் சுய இலக்கு ஏற்படுத்தி கொண்டு இத்தகைய கவிதைகளை செம்மைப்படுத்தி அறம் பழகு எனும் தலைப்பில் நூலாக உருவாக்கினேன் என்று பதிவு செய்துள்ளார். இந்நூலில் முதலோன் துதி, தமிழ் தர்மம் கொள்வதே வெற்றி, தரணி வெல்வதல்ல, காலமும் பொருளும் புகழ் காத்து நிற்க, உள்ளும் புறமும் ஒன்றாக, சிறப்பான வாழ்விற்கு பொங்கல் வாழ்த்துக்கள், அப்பாலுக்குள் அப்பால் கருணையால் காப்போம், வேற்றுமையை போற்று, உள்ளதே சிறக்கும் அல்லது வாராது, இழந்தது அனுபவமாக வாழ்தல் வளர்ச்சியாக என்று 70க்கும் மேற்பட்ட அறம் சார்ந்த கவிதைகளை வார்த்துள்ளார் நூலாசிரியர். தமிழ் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையில் தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, வாழ்வியல் தத்துவங்களை கூறும் நூல், உயிர் இல்லாது இயங்கும் மெய், உயிர் கொள்ளும் பல மெய் என்று மொழியையும் உயிரின் முக்கியத்துவத்தையும் குறிப்பிடுகின்றார். மேலும் தமிழ் மொழியின் சிறப்பினை விஞ்ஞானம் ஆன மொழி, மெய்ஞானமும் ஆன மொழி என்று தமிழ் மொழி எல்லா காலத்திலும் சிறந்து விளங்கும் மொழி என்று கூறுகிறார். தர்மம் கொள்வது வெற்றி, தரணி வெல்வதல்ல என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையில் அகண்ட தேசம் அமைத்திட, ஆக்கிரமிப்பு போர் செய்திட, வெகு தூரம் ஓரினான் மாவீரன் அலெக்சாண்டர். உற்ற நோயால் இறக்கையில் உடன் எடுத்து செல்வது எதுவுமில்லை என்று விரித்து காட்டினான் இரு கைகளையே என்ற கவிதையின் வழி பெரும் செல்வங்களை ஈட்டிய அலெக்சாண்டர் தன் கடைசி ஆசைகளாக எனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் என் சடலத்தை பின்தொடர்ந்து வர வேண்டும், அடுத்து நான் எழுதிய அத்தனை செல்வங்களும் காட்சி பொருளாக தொடர வேண்டும், என்னுடைய 2 வெறும் கைகள் சவப்பெட்டிக்கு வெளியே தெரிய வேண்டும் என்று அவரது 3 ஆசைகளையும் பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் அதற்கான தற்காரணங்களாக மருத்துவர்கள் உடலை மட்டுமே குணப்படுத்த முடியும், ஆனால் உயிரை கட்டி காக்க முடியாது, பெருஞ்செல்வங்கள் அவனை காக்க முடியாது. இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது வெறும் கையுடன் தான் செல்ல வேண்டும் என்ற அந்த 3 தத்துவங்களை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று அவருடைய இறுதியான வேண்டுகோள். நேர்வழியில் பொருளை ஈட்டி ஒவ்வொன்று தக்கோர்க்கு கொடுத்து பழக வேண்டும். உண்மை நேர்மை உன்னில் உறைந்து போயின் உன் உலகம் அன்பால் தான் அகண்டு போகும். உள்ளும் புறமும் ஒன்றாக எனும் கவிதையில் உண்மை நேர்மை கொண்டு பல வேடம் போடாது இருக்க வேண்டும், வாய்மை கொண்டு வையகம் போற்றி வாழ்த வேண்டும், செல்லும் பாதையில் உறுதித்தன்மை கொண்டு நாளை பற்றிய பயம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். பொருள் நாடி புகழ் நாடி புரியாது ஓடியோரெல்லாம் அடையாளமற்றே புதைந்து போனார். உண்மைக்கும் அன்புக்கும் உயிரும் கொடுத்தார். உலகில் உயர்ந்து ஒளிரவும் செய்தார் என்று கூறுகின்றார். வேற்றுமையை போற்று எனும் கவிதையில் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயமாய், பிரிவினை இல்லாத பேதமில்லாத உலகமாய், ஒற்றுமையாய் உலகம் எல்லாம் ஒரே கொள்கையை பின்பற்றி வாழ வேண்டும். ஒரே சமநோக்கோடு சீராய் மனித உலகம் மனித குலம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதே வள்ளலாரின் கூற்றிற்கிணங்க ஆசிரியரின் கவிதைகளும் அமைந்துள்ளன. அஞ்சு விரல்களும் ஒன்று இல்லை, பஞ்சபூத கலவை மிஞ்சும் எல்லை, குணங்கள் பல பல கொடுப்பது மூன்றானாலும், ஒளிரும் தாமசம் செய்யும் ராஜசம் மயங்கும் தாமசம் என உள்ளது உள்ளபடி கொள்வது நல்ல நெறி, மதிப்பது கடமை பிறரை மதிப்பிடுவது மடமை, கேட்காத மன்னிப்பு கொடுத்தால் இருவரும் தித்திப்பு, ஏற்றமும் பொறுத்தலும் அன்பு நாம் போற்றுதலே, நன்மை எவர்க்கும் நினைப்பது நம்மை நாமே உயர்த்துவது ஆகும், வந்தது உயிர் வாழ வழங்குவது நாம் வாழ எனும் கவிதையில் உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது உணவு உடை உறையுள், உணர்வால் வாழ்வது உள்ளது கொடுப்பது அன்பு பெருக்குவது அரிய மனிதராய் பிறந்தாலும் அறிவில் தெளிவு இல்லாகாமல் இருப்பதாகும். அடுத்தவர்களிடம் வாங்க நேரும்போது கொடுத்து வழங்க தெரியாமல் வாழ்கின்றனர். உலகத்தில் வாழும் கோடிக்கணக்கான உயிரினம் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சார்ந்து வாழ்கின்றன. மலர்விட்டு மலர்த்தாவி மகரந்தம் எடுக்கும் தேனி, பழுத்தாவரம் பெருக்கி சேர்க்கும் நிரந்தர தேனே, பழம் பழ காய்க்கும் பல்வகை மரமும் பழதுக்கும் கொடுக்கும் இனந்தனை பெருக்கும், ஆறுயிர் கடமையான அன்பு கருணை ஆற்றாது போவது பிறவிக்கு இழுக்காகும், ஈட்டிய பொருள் ஈயாது மிகுந்தால் அழிந்தும் ஒளிந்தும் போகும், பிறவி பயன் என்பது அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும், இறப்பு சரித்திரமாக பிறர் இதயத்தில் வாழ வேண்டும். அழிப்பசி போக்கும் அறம் பெரு பெருக்கு எனும் கவிதையில் கொடுமைகளில் எல்லாம் பெரும் கொடுமை பசி கொடுமை, பசியினை போல ஒரு பெரும் பணி இல்லை, எல்லா உயிரும் இப்பூமியில் வாழ அவசியமானது உணவாகும். உயிரை விழுங்கும் பிணியை பசி என்று கண்ட நம் முன்னோர் பசிப்பிணி என்று அதற்கு பெயரும் சூட்டினர். வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் அங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று கட்டளையிடுகிறார் பாரதி. முதுமையில் தனிமை இளமையில் வறுமை கொடுமை பெருங்கொடுமைதானே, தனி ஒருவனுக்கு உணவு இல்லைதான் அளித்தோம் ஜெகம் இல்லையே, ஓரறிவுக்கும் வாடிய பூமியில் ஆறறிவுக்காவது நாம் இறங்குவோம், பிறர் நலம் காண இறங்குவோம். ஒளி சிறிதாயினும் வலி பெரிதாகும் எனும் கவிதையில் மின்மினி பூச்சானது விட்டுவிட்டு சிமிட்டினாலும் இருட்டு காட்டினிலே ஒளி இட்டு இட்டு செல்வதால் சிறுகிய வெளிச்சமும் தொடர்ந்து வந்தால் நெடுந்தூரம் கடக்க முடியும். சிக்கிமுக்கி கல் உரசும் போது சிறு பொறியான நெருப்பானது பெரு நெருப்பாகும். காய்ந்த வனத்தில் சிறு கனலும் கானகத்தை அளிக்கும். சிறியது என்றும் பெரியது என்றும் நெருப்பில் இல்லை. ஒளியும் அறிவும் ஒன்றாகும். சிறிதாய் தெரியினும் பெரிதாக்கும். ஒளியற்ற தன்மை இருளாகும். வலி மறைப்பது அதுவாகும். ஒளி என்பது அருளாகும். உள்ளத்தில் இருந்தால் உயர்வாகும். வலியும் ஒளியும் கொடுக்க அழியாது இருப்பது உறுதி என்று கூறுகின்றார். நெல்லும் சொல்லும் நல்லது காக்கும் எனும் கவிதையில் பாரம்பரிய நெல் வகைகள் பல்லாயிரம் கணக்கானவை, மருந்தாயிருந்த நெல்லும் மறைந்தும் போனதென்று, வரமாயிருந்த நெல்லெல்லாம் லாபம் பார்த்து ஒழித்து விட்டோம், அன்ன மிளகி கேரள சுந்தரி கருப்பு கவுனி யானை கொம்பன் கரியமில வாயு கட்டுப்படுத்தும் ஆறரை அடி காட்டு யானம் புற்றுநோயும் பல வியாதியும் அற்றுப்போக்கும் மாப்பிள்ளை சம்பா எண்ணிலடங்கா வகைகள் விதைக்காது புதைத்திட்டோம், மீட்டு கொடுத்த புது பெருந்தகைகள் விவசாய தாத்தா நம்மாழ்வார் நெல் காத்த ஜெயராமன் ஒரிசாவின் நட்வர் சாரங்கி இழந்து போன விலையற்றதை நிலையத்திட குணர்ந்த உயர் உழவர் பெருமக்களை சிரம் குவித்து வணங்கி நிற்போம் என்று கூறுகின்றார். இழந்தது அனுபவமாக வாழ்தல் வளர்ச்சியாக எனும் கவிதையில் மாற்றம் என்பது மாறாதது, இயற்கையாக நடக்கும் எந்த நிகழ்வையும் யாராலும் மாற்ற முடியாது, தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மாற்றி நாம் வாழ வேண்டும் என்பதை இயற்கை நமக்கு உணர்த்துகிறது. அத்தகைய மாற்றத்தை மையமாக கொண்டு கவிதைகளை படைத்துள்ளார். மரங்களில் இருந்து உதிரும் இலைகள் பூக்களுக்கு ஒப்பாரி வைப்பதில்லை, வெட்டப்பட்ட புல்லை நினைத்து வளராமல் இருப்பதில்லை, மலையில் கரையும் புற்றை நினைத்து கலக்கம் கொள்வதில்லை கரையான்கள், குருவிகள் தன் கூடு கலைந்து விட்டதிலும் கலங்கி நிற்பதில்லை, எறும்புகள் இழந்த துண்டு உணவை நினைத்து வறந்துவதில்லை, ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டது வருவது இல்லையே, 6 கோடி செல்கள் உடலில் தினம் இரவாது புதிய பிறப்பு இல்லையே, இறப்பு பிறப்பு வளர்ச்சிதை மாற்றம் அயற்சியற்ற முயற்சி தரும் ஏற்றம் என்று போற்றுகின்றார். நிழலுக்கும் உயிருண்டோ எனும் தலைப்பில் இயற்கையாக நிகழும் சாட்சிகளையும் நிகழ்வுகளையும் தம் கவிதைகளில் வெளிப்படுத்தியுள்ளார். பகலவனும் பச்சை மரமும் பிரசவித்த உயிரான ஓவியங்கள். காலையும் மாலையும் நீண்டு பகலில் சுருண்டு மீண்டு கலைத்தோர்க்கு இழைப்பு உண்டு. கற்பனை சிறந்திட யாண்டும் ரசனை உள்ளோர் துதிப்பாட என்று நித்தமும் காட்டும் உருமாற்றம் வளர்ச்சி வேற்றுமை வாழ்வின் லட்சணம் என நிழல்கள் காட்டுமோ என்று தம் கவிதைகளை விளக்கியுள்ளார். தெளிவாய் உள்ள மனம் எளிதால் வெல்லும் தினம். மனம் என்பது சிந்தனை, உணர்வுகள், நோக்கு, கற்பனை, மன உறுதி போன்றவை உணர்வுகளின் தொகுப்பாகும். இது மூளை செயல்பாடுகளுடன் தொடர்புடையது. மேலும் இது எண்ணங்கள் மற்றும் செயல்களின் இருப்பிடமாக உள்ளது. இது உளவியல், நரம்பியல் மற்றும் தத்துவம் போன்ற துறைகளால் ஆய்வு செய்யப்படுகிறது. மனம் என்பது நொடிக்கு நொடி மாறக்கூடியது. இருப்பது என்றும் ஓரிடமாக, ஆற்றும் செயலும் ஒன்றாக, எண்ணுவது மட்டும் ஒன்றாக, ஏறிடும் மனதில் பாரமாக என்று தம் கவிதைகளில் குறிப்பிடுகின்றார். தியாகத்தால் உயர்ந்தவர் அன்னை எனும் தலைப்பில் அன்னையர் தினம் என்பது தாய்மை, தாய்மார்களின் அன்பு, தியாகம் மற்றும் சமூகத்தில் அவர்களின் தாக்கத்தை கொண்டாடும் ஒரு நாள். இது உலகம் முழுவதும் மே மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அம்மாக்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் அவர்களின் முக்கியத்துவத்தை போற்றவும் மக்கள் தங்கள் அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துகிறார்கள். தியாகத்தால் உயர்ந்தவள் அன்னை, செயல் யாகத்தால் உயர்த்து உன்னை, பிரசவ வழி உலகில் பெரிய வழி புரிவாயா, உன்னுயிர் பிறக்க தன்னுயிர் தருவாள் அன்னை, உணர்வால் உன்வழி ஒன்றும் இல்லை அறிவாயா என்று அன்னையின் பெருமையை தம் கவிதைகளில் குறிப்பிடுகின்றார். பிறருக்கு உதவும் எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, அவ்வுதவிகள் செய்ய துணை நிற்கும் செல்வங்கள் யாவும் அறவழியில் ஈட்டியதாக இருத்தல் வேண்டும் என்பதை பாட்டுக்கொரு புலவன் பாரதி நீதி நெறியில் நின்று பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என்னும் வரிகளின் வழி புதிய சிந்தனைகளை பூ உலகில் விதைத்தான். அதனை மீட்டுருவாக்கம் செய்யும் நோக்கில் நேர்வழியில் ஈட்டிய உவந்து தக்கோர்க்கு கொடுக்க பழகு என்று நூலாசிரியர் உரைக்கும் கவிதை சரங்கள் யாவும் சந்தன பிழைகளாக திகழ்கின்றன. நின்ற நிலையில் பட்டமரம் என்ற தலைப்பில் ஒரு மரமானது பலகாலம் நிலைத்து நின்றது. அந்த மரத்தினால் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள உயிர்கள் எல்லாம் பெற்ற பயன்கள் ஏராளம். ஆனால் இன்று மரம் பட்டு போனது. நின்ற கோலத்தில் இலைகள் அற்று மரக்கட்டையாக வேர்கள் ஓய்வெடுக்க நின்றது. கூடியிருந்த குருவிகள் இல்லை, கூட்டமாய் வரும் காக்கைகள் இல்லை. கண்ணீர் விடும் போதெல்லாம் துணிவாய் பார்க்கும் தோட்டக்காரன் மட்டும் தன்னையும் பார்க்காது போல எனக்கும் மட்டுமல்ல உனக்கும் கூட இதே நிலைமை என்று தனக்குள்ளே பேசும் குரல் மட்டும் எனக்கு மட்டும் கேட்க என்று கவிதையை முடிக்கின்றார். நிறைவாக, இல்லற வாழ்வின் இறுதியான நோக்கம் புகழ் என்று குரல் வலியுறுத்திய கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நூல்களில் உள்ள கவிதைகள் அனைத்தும் அமைந்துள்ளது. இந்நூலில் அமைந்த ஒவ்வொரு கவிதையும் இயம்பும் பொருள் தனிமனிதன் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொண்டு உட்பொருளை உள்வாங்கி அருள் பெறும் நோக்கத்துடன் அமைந்துள்ளது என்று தம் உன்னுரையில் நூலாசிரியர் பதிவு செய்துள்ளார். தமிழ் கூறும் அனைத்து அறங்களையும் ஔவையார் முதல் வள்ளலார் வரை கூறிய கருத்துக்களை ஆங்காங்கே விளக்கி அனைவரும் படித்து பயன்பெறும் வகையில் இந்நூலை உருவாக்கி படைத்துள்ளார். இந்நூல் அனைவருக்கும் பயன்தரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. புத்தகங்கள் வெறும் காகிதங்கள் அல்ல, அவை வீரியமிக்க விதைகள். மனதில் அதை விதையுங்கள். படிக்காத மனம் பண்படுவதில்லை என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை அறம் பழகு என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய முனைவர் கே கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை FM 91.2@gmail.com என்றும் மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.